கலை மாமணி விக்ரமன் அவர்களின் நந்திபுரத்து நாயகி. மூன்றாம் அத்தியாயம், கதை சொல்லு இன்பவல்லி. இளைய பிராட்டி முதலில் பேசினாள். சௌக்கியமாக இருக்கின்றீர்களா திலகபதி என்று கேட்டாள்.
சோழமா வருஷ புண்ணியத்தினாலும் ஆண்டவன் அருணினாலும் ஒரு குறையும் இல்லாமல் இருக்கின்றேன் தாயே
என்று கள்ளிப்பு மிகுதியால் வார்த்தைகள் வெளிவராமல் தழுதழுக்க கூறினாள்.
தேவி இங்கே உட்காருங்கள்
என்று திலகுவதி சுட்டிக்காட்டினால். எங்கே உட்காருவது? சிறு குடிலின் முன்புறம் சாணத்தால் சுத்தமாக மெழுகப்பட்டிருந்தது. சிறு பந்தல், அதில் முல்லை கொடி படர்ந்திருந்தது. ஏழெட்டு முல்லை மொக்குகள் மலர காத்திருந்தன. கூரையின் மீது பூசணி கொடி படர்ந்திருந்தது. எப்போதோ போட்ட விதை இரண்டு பானைகள் ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கப்பட்டிருந்தன. இரவு உணவுக்காக உள்ளே மூடப்பட்ட அடுப்பு நின்று புகை மெல்ல கூரை வழியே வெளியேறி கொண்டிருந்தது. குடிசையின் அருகே பட்டு போன மரம் ஒன்றின் அடிவேர் அகலமாக இருந்தது. மழமழப்பாக உட்கார வசதியாக இருந்தது. உட்காருகிறேன், உங்களை பார்க்க வேண்டும் போல் இருந்தது, உடனே வந்தேன் என்று இளைய பிராட்டி பேசினாள். மிக்க மரியாதை நிறைந்த அந்த வார்த்தைகளை கண்டு அங்குள்ளோர் வியந்தனர் என்றே சொல்ல வேண்டும். தோட்டத்தின் மூலையிலே குடிசையில் உள்ளவளை பார்த்து மிக்க மரியாதையோடு இளைய பிராட்டியார் பேசுகின்றாள் என்றால் அந்த மூதாட்டி மதிப்புக்குரியவளாக இருக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டனர். உங்கள் மகள் நலமாக இருக்கின்றாரா என்று பிராட்டி அடுத்தபடியாக விசாரித்த போது திலகவதியின் முகம் பெருமையால் விரிந்தது. இளைய பிராட்டியாரின் மதிப்பு மிக உயர்ந்தது.
தேவி தங்களுக்கு தெரியாதா, என் மகன் காஞ்சிக்கு சென்றிருக்கிறான். போர் புரிய திடீரென்று பழுவேட்டரையரிடமிருந்து அழைப்பு வந்தது
என்றாள் திலகவதி. போருக்கு அனுப்பிய தன் மகனை குறித்து பெருமைப்பட்டாள் அந்த வீரத்தாய். அவர்கள் பேசிக் கொண்டிருந்த போதுதான் இன்பவல்லி மெல்ல அந்த இடத்தை விட்டு நகர்ந்து அருகே செயற்கை குளத்தின் கரை மீது சென்று அமர்ந்தாள். மண்டைக்குள் ஏதோ புகுந்து குடைவது போல் அவளுக்கு தோன்றியது. நந்தவனமும் நதிவெள்ளமும் தடாகமும் பறவையும் பேச்சொலியும் அவளை கவரவும் இல்லை, விம்மி விம்மி அழவேண்டும் போல் இருந்தது. தனிமை அவளை பயமுறுத்தியது. நல்ல வேளையாக அவள் தனிமையில் அதிக நேரம் இருக்கவில்லை. பஞ்சவன் மாதேவி மெல்ல பின்புறமாக வந்து அவள் கண்களை மூடினாள்.
தேவி கையை எடுங்கள் என்றாள் இன்பவல்லி.
நான் தான் கண்களை மூடினேன் என்று எப்படி அறிந்து கொண்டாய்?
உங்களை தவிர வேறு யார் என்னிடம் உரிமை கொண்டாடுவார்கள்?
ஏன், இளைய பிராட்டி இல்லையா, இளவரசி வானதி இல்லையா?
இளைய பிராட்டியாரை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஒரு சமயம் அன்பு மழையை பொழிகின்றார், மற்றொரு சமயம் கவனிப்பதில்லை. நான் அவரை நேற்று சந்தித்து பேச போன சமயத்தில் தான் காஞ்சியின் என்று செய்தி வந்திருக்கிறது என்று இளைய பிராட்டியார் கூறிவிட்டார்கள்.
யாரை சந்தித்து பேச முயன்றாய்?
இன்பவள்ளி மறுமொழி கூறவில்லை. தன் கதை முழுவதையும் கூறினால் அன்றோ பஞ்சவன் மாதேவிக்கு புரியும்.
யாரையா, என் உள்ளம் கவர்ந்தவரை. அது சரி, உங்களுக்கு என்னை போன்ற வேதனையே ஏற்பட்டதில்லையா
என்று கேட்டாள் இன்பவள்ளி.
என்ன வேதனை?
பஞ்சவன் மாதேவி தெரிந்தும் தெரியாதது போல் கேட்டாள்.
என்னவென்று கூற சொல்கின்றீர்கள்? நீங்கள் அரசு குடும்பத்தவர் என்பதால் உங்களுக்கு காதல் உணர்ச்சியே இல்லையா
என்று இன்பவள்ளி சற்று எரிச்சலோடு கேட்டாள்.
காதல் உணர்ச்சியா இன்பவள்ளி? அது எப்படி இருக்கும், சொல்ல மாட்டாயா? குருவாகிய தாங்கள் எனக்கு எல்லாவித கலைகளையும் கற்றுத்தர வேண்டும்
என்று வணங்கி கேட்கும் தோரணையில் நடித்தாள்.
காதல் உணர்ச்சியை எப்படி விளக்குவது தேவி? அதை உணர்ந்தவர்களுக்குத்தான் பிறர் வருத்தம் தெரியும். இளைய பிராட்டியாரும் இளவரசியாரும் அந்த அனுபவம் பெறாதவர்கள் போலிருக்கிறது.
அப்படி சொல்லாதே இன்பவள்ளி, நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இளைய பிராட்டியாரை போல் துயரம் எவ்வளவு வரையினும் கலங்காது இருப்பவர்கள் வேறு யாரும் இருக்க முடியாது.
அப்படி சொல்லாதீர்கள், அவர்களை விட மௌனமாக அடக்க முடியவர்கள் பலர் இருக்கின்றார்கள். நான் ஒருவரிடம் மனத்தை பறிகொடுத்தேன், விரைவில் வருகின்றேன் என்று கூறி சென்றார். காத்திருந்தேன், வரவில்லை. அவர் ஊர் தெரியாது, பேர் தெரியாது. காதல் அவற்றையெல்லாம் மீறியது. என்னை விட துயரமுடையவர்கள் இருப்பார்களா?
இளைய பிராட்டியாரை பற்றி நினைத்து பார்த்தால் தெரியும், இந்த நாட்டிற்கே கண் போன்றவர்கள். அவர்கள் மனம் வல்லவரையரை நாடியது. காதல் மலரும் முன்னர் வல்லவரையரை சிறையில் தள்ளிவிட்டார்கள். பாவம், அவர்கள் அமைதியாக காத்திருந்தார்கள்.
அப்படியா, இன்று இளவரசரை தொடர்ந்து வந்தாரே, அவர்தானே வல்லவரையர்?
ஆம், இளைய பிராட்டியார் கண்டு விரலை அசைத்தால் எல்லாம் நிறைவேறும். ஆனால் காதல்?
அது மகத்தானது தேவி. அந்த மகத்தான காதல் என்னை மிக வாட்டுகிறது தேவி.
நீ தான் உன் வரலாற்றை சொல்லவே மாட்டேன் என்கின்றாய்.
மாட்டேன் என்று கூறவில்லை, நான் சொல்லித்தானாக வேண்டும். என் இதயத்தில் புதைந்து கிடப்பதை யாரிடமாவது கூறாவிட்டால் என் இதய தாமரை வாடிவிடும் தேவி.
உன் நடனத்தை போல் உன் பேச்சு இனிமையாக இருக்கிறது, சுமையாக இருக்கிறது.
என் கதையை கேட்டு பரிகசிப்பீர்கள். இருந்தாலும் உண்மை சம்பவத்திற்கு பரிகாசமும் புகழும் ஒன்றுதானே
என்றாள் இன்பவள்ளி.
என் கதையை கேட்டால் ஹோஹோ என்று சிரிப்பாய். அரசு குலத்திற்கு பிறப்பதை விட சாதாரண குடும்பத்தில் பிறந்து விடலாம். என் மனம் இன்னும் ஒரு நிலையை அடையவில்லை.
அப்படி சொன்னால் நீதான் பரிகசிப்பாய். உன் அனுபவம் கேட்டு மனம் தேரலாம் என்றுதான் உன்னை வற்புறுத்துகிறேன்
என்றாள் பஞ்சவன் மாதேவி.
சில நாட்களுக்கு முன்பென்றால் என் கதையை, என் துயர கதையை நான் விரும்பி சொல்ல துடித்தேன். இப்போது எனக்கே சற்று வெட்கமாக இருக்கிறது.
வெட்கம் ஒருபுறம் இருந்தாலும் அச்சம்தான் அதிகம் இருக்கிறது. பயம் என்ன என்பவள்ளி, நான் என்ன கரடியா புலியா? கரடி புலி என்றால் கூட பரவாயில்லை, மனித வடிவில் கொடிய மிருகங்கள் என்று நடமாடுகின்றன. நான் அப்படியெல்லாம் மாறிவிட மாட்டேன், நான் ஒரு சாதுவான மான். தங்களை சொல்லவில்லை தேவி, தங்களிடம் என் அந்தரங்கத்தை கூற துணிந்து விட்டேன்
என்று கூறிய இன்பவள்ளி தன் கதையை சொல்ல தொடங்கினாள்.
இங்கிருந்து வெகு தொலைவுக்கு அப்பால் கடல் எல்லாம் கடந்து போனால் சிறு தீவு ஒன்று உண்டு, அதற்கு முல்லை தீவு என்று பெயர்
என்று தொடங்கினாள் இன்பவள்ளி. பஞ்சவன் மாதேவி நிமிர்ந்து உட்கார்ந்து கொண்டாள். இன்பவள்ளியின் முகத்தையே உற்று நோக்கியவாறு இருந்தாள். இன்பவள்ளி பேசும் போது அவள் உதடுகள் அசையும் போது மாதுளையின் மொக்கு பிரிவது போன்று இருந்தது. முல்லை தீவின் அழகை பற்றியும், அங்கு களம் கட்டும் தொழில் செய்து வந்த கார்மேகனை பற்றியும், அவள் தாய் சித்திரவள்ளியை பற்றியும், அவளிடம் உடனே வருவதாக கூறி சோழ நாடு வந்தடைந்த தன் தந்தையை பற்றியும் கூறி வந்தாள். கொட்டிக்கொண்டு மிக ஆர்வத்தோடு பஞ்சவன் மாதேவி கேட்டுமாறு இருந்தாள். இடையிடையே அவள் கேள்விகள் கேட்டாள்.
உன் தந்தையை நீ பார்த்ததில்லை அல்லவா?
எப்படி தேவி இயலும்? நான் என் தாயின் வயிற்றில் இருந்தேன்.
நிறை கற்பிணியை விட்டு பிரிய உன் தந்தைக்கு எப்படி மனம் வந்தது?
அவர் அரசுகுமாரர்.
இருக்கட்டும், இதயம் எல்லோருக்கும் ஒன்றுதானே?
இல்லை, அரசு குடும்பத்தவர் இதயம் இரும்பாலானது.
சரி சரி, உனக்கு அரசுகுமாரர்கள் மீது ஏனோ துவேஷம். உன்னை எந்த அரசுகுமாரனாவது பார்த்தால் தூக்கி கொண்டு போய்விடுவான்.
இருவரும் உறக்க சிரித்தனர். இன்பவள்ளி சிரித்தாளே தவிர,
இனி ஓர் அரசுகுமாரன் தனியே என்னை வந்து பார்த்துவிட போகின்றானா? கண் எதிரே நடமாடும் என்னை காண முடியாத இளவரசர் இருக்கும் இந்த நகரத்தில் தூக்கி போகும் ராவணர்கள் கூட இருக்கின்றார்களா
என்று எண்ணியவளாய் தொடர்ந்து கதையை கூறிக்கொண்டே சென்றாள். முல்லைத்தீவில் வந்து தங்கிய களத்தில் வந்திறங்கிய ரத்தின வணிகரை பற்றியும், அவரை பௌர்ணமி நிலவில் குறவை கூத்தென்று சந்தித்ததையும், அவரோடு நடனம் ஆடியதையும், அவர் எதிரே ஆடிய நடனத்தையும் பாடிய பாடலையும் பற்றி நிலவில் கடற்கரை மணலில் நேரம் போவதே தெரியாமல் பேசியதையும் சுவையாக கூறி வந்தாள். அவள் அனுபவித்து கூறினாள். அவள் மன அரங்கில் பழைய சம்பவங்கள் ஒன்றன்பின் ஒன்றாக வந்தன. கம்பீரமான புருடன் ரத்தின வியாபாரி வந்து நின்றான். முழங்காலை தொடும் நீண்ட கரங்களோடு, சிவந்த முகத்தோடு, அழகு குமிழிடும் வனப்பு மிகுந்த தோற்றத்தோடு அவள் முன்னே அவர் வந்து நின்றார். அந்த அழகை ரசித்து அவள் பேசாமல் மௌனமாக இருந்தாள். பஞ்சவன் மாதேவியின் பின்புறம் இளைய பிராட்டியார் அவள் கூறிய கதையை கேட்டவாறு நின்றிருந்தாள். கதை கேட்கும் ஆர்வத்திலும் கதை கூறும் அனுபவத்திலும் இருவரும் இளைய பிராட்டியை காணவில்லை. திலகவதியிடம் பேசிக் கொண்டிருந்த போதே இளைய பிராட்டியாரின் எண்ணம் எங்கோ பரவியது. இதே நந்தவனத்தில் குதூகலமாக விளையாடிய நினைவு வந்தது. அருண்மொழி இளம் வயதில் தன்னை விட்டு பிரியாதிருந்த நினைவு வந்தது. நந்திபுரத்தில் துயர எண்ணமே உணராமல் காலம் கழிந்த நினைவு வந்தது. அந்த நினைவு நந்திபுரத்தையே அவள் மனக்கண் முன் கொண்டு நிறுத்திவிட்டது. அங்கு அவளுக்காக பைரவி காத்திருப்பாள். பைரவி நந்திபுரத்து அரண்மனையில் மிகவும் நம்பிக்கை வாய்ந்த பணிப்பெண். வயதும் அனுபவமும் இயற்கையாக அமைந்த அருங்குணமும் அவள் மீது யாவருக்கும் அன்பும் மரியாதையையும் ஏற்பட செய்தன. காஞ்சிக்கே வந்துவிடுகின்றேன் என்று இளைய பிராட்டி குந்தவையிடம் பலமுறை அவள் வேண்டிக் கொண்டிருக்கின்றாள். குந்தவை அவளை நந்திபுரத்து அரண்மனையிலேயே இருக்குமாறு வற்புறுத்தினாள். அப்போதே அவளுக்கு 6 வயதுடைய மகள் இருந்தாள். இப்பொழுது அவள் வளர்ந்து பெரியவளாக இருப்பாள். அவர்களையெல்லாம் காண வேண்டும் என ஆவல் குந்தவைக்கு ஏற்பட்டது. ராஜ அந்தஸ்து தன் பாசத்தில் குறுக்கிடுவதை அவள் எப்போதும் விரும்பாதவள். அந்தஸ்து குறுக்கிட்டிருந்தால் அவள் இதய மலரில் வல்லவரையரின் திரு உருவம் எப்படி அமைந்திருக்கும்? வல்லவரையன், ஆ, அந்த வீர இளைஞன் எப்படி மாறிவிட்டான்! காலம் என்பது ஒருவர் அறியாமலேயே எப்படியெல்லாம் மாற்றிவிடுகிறது! இருட்டு சிறை நின்று வெளிவந்த பிறகு ஒருமுறை கூட அவன் குந்தவையை சந்திக்கவில்லை. இளைய பிராட்டிக்கும் காண வேண்டும் எனும் ஆவல் இருக்காதா? இளைய பிராட்டியின் உள்ளம் நடுக்கடல் போன்றது, அலை வீசாது, ஆனால் அதன் ஆழத்தை கூற முடியாது. வல்லவரையரை காண அவள் இதயம் துடிப்பதை உணர்ந்து கூறக்கூடியவர் யார் இருக்கின்றார்கள்? சந்தடி நிறைந்த தஞ்சையிலே மாறனின் மலர்கனைகளால் தாக்குண்ட பல இளம் பெண்கள் இருக்கும் போது தான் மட்டும் காதலினால் வல்லவரையரை சந்திக்க துடிப்பதா எனும் எண்ணத்தில் அவள் மௌனமாக இருந்தாள். ஆனால் அவள் விழிகள் அமைதியாக இருக்கவில்லை. மெல்ல மெல்ல வல்லவரையர் விழிகளை தேடின. நந்திபுரம் சென்று விட்டால் அவள் உள்ளத்து எண்ணங்கள் ஒவ்வொன்றாக நிறைவேறும். முக்கியமாக வல்லவரையரை அங்கு அழகிய சூழலில் பலமுறை சந்திக்கலாம். அவர் இதயத்தை இன்னும் புரிந்து கொள்ளலாம். அந்த எண்ணத்துடனேயே இன்பவள்ளியையும் பஞ்சவன் மாதேவியையும் காணாது தேடிய குந்தவை செயற்கை குளத்தருகே வந்தாள். இன்பவள்ளி கதை கூறுவதை மௌனமாக நின்று கேட்டுக் கொண்டிருந்தாள். இன்பவள்ளி சட்டென கதையை கூறுவதை நிறுத்தினாள். இளைய பிராட்டியை கண்டவுடன் குந்தவை தான் அங்கு சிறிது நேரமாக நிற்பதையோ அவள் கூறியதை கேட்டதையோ புலப்படுத்தாமல்,
இன்பவள்ளி, உன்னை எங்கெங்கோ தேடினேனே, இங்கா இருக்கின்றாய்? நாளை பொழுது புலரும் முன்பு நாம் நந்திபுரத்துக்கு புறப்படுகிறோம். படையின் வழியாக செல்ல முடிவு செய்திருக்கின்றேன். புறப்படும் சமயத்தில் எங்காவது போய்விடாதே.
என்று கூறிய குந்தவை அந்த தோட்டத்தினின்றும் புறப்பட ஆயத்தமானாள். இளைய பிராட்டியார் நந்திபுரத்துக்கு செல்ல முடிவு செய்து கொண்டிருந்த அதே வேளையில் அருள்மொழியும் வந்தியத்தேவனும் அமர்ந்து மிக அவசரமான பிரச்சனைக்கு முடிவு எடுக்க தீவிரமாக ஆலோசனை செய்து கொண்டிருந்தனர்.
இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தின் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் சவுத் ரேடியோ செயலியை தரவிறக்கம் செய்து உங்களுக்கு பிடித்தமான வானொலிகள் மற்றும் பாட்காஸ்டை கேட்டு மகிழுங்கள். நன்றி.